SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களே.
வணக்கம், மிகுந்த மகிழ்ச்சியான வணக்கம்.
ஆஸ்திரேலியாவிற்கு முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள்.
ஆமா,
உங்களை அறிமுகப்படுத்த முதல் நீங்கள் சிட்னிக்கு வந்ததன் காரணம் என்ன என்று சொல்லுங்களேன்.
நான் சிட்னிக்கு வந்ததன் காரணம் இங்கே சில சொற்பொழிவுகள். நம்ம வெங்கடேஸ்வரா கோயில்ல இருந்து என்னை அழைத்தார்கள். அழைத்து இங்கே சைவ சித்தாந்தம், பெரிய புராணம், மக்களுக்கு சேரக்கூடிய மாதிரி கந்த புராணம், அந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னை அழைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 29 சொற்பொழிவுகள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
இந்த ஒலி பதிவு செய்யும் பொழுது ஹெலன்ஸ்பர்க் கோயிலிலும் சிட்னியில் உள்ள முருகன் ஆலயத்திலும் சொற்பொழிவை செய்துவிட்டீர்கள்.
ஆமா,
இதை தவிர வேறு எங்கெல்லாம் சொற்பொழிவு செய்ய இருக்கிறீர்கள்?
முருகன் கோயிலேயே வர்ற 10 வரைக்கும் சொற்பொழிவு இருக்கு. அதுக்கப்புறம் கேன்பராவில் ஒரு 3 இருக்கு, 11, 12, 13 டிசம்பர்ல. அதுக்கப்புறம் மெல்பர்ன்ல ஒரு 4 இருக்கு, 14, 15, 16, 17. எல்லாம் சேர்த்து மொத்தம் 29 சொற்பொழிவுகள் இந்த பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
ஆக நீங்கள் சிட்னி, கேன்பரா, மெல்பர்ன் ஆகிய 3 இடங்களில்
3
இதுவரைக்கும் நீங்கள் கண்ட சிட்னியை பற்றி சொல்லுங்களேன்.
இதுவரைக்கும் கண்ட சிட்னி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பகுதி, நல்ல இயற்கை வளம். எங்க இந்தியாவில் இப்ப குருவிகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு, காக்கைகள் கூட குறைஞ்சி போச்சு. இங்க நல்ல இயற்கை வளம், எங்க பார்த்தாலும் அந்த குருவிகள், மரங்கள், செடிகள், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து நான் கலந்து கொண்டு பேசின பொழுது அந்த சபைகளில் உள்ள மக்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் எழுத்தெண்ணி ஒழுங்காக கேட்டார்கள். யாரும் எந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பலை. அதனால ஒரு நல்ல சபை எனக்கு கிடைத்திருக்கிறது.
இந்த சபையிலே நீங்கள் பேசுகின்ற உரைகளில் பல்வேறு தலைப்புகளில் அமைந்திருக்கிறது.
ஆமா,
என்ன மாதிரியான தலைப்புகளிலே நீங்கள் உங்கள் சொற்பொழிவை ஆற்றுகிறீர்கள்?
ஒன்று, பெரிய புராணம். பெரிய புராணத்தில் நிறைய தலைப்புகள், உள்தலைப்புகள். அதுக்கு ஏன் பெரிய புராணம்னு பேர், திருத்தொண்டருடைய பெருமை என்ன, நாயன்மார் காட்டக்கூடிய சிவநெறி எப்படி, இந்த பெரிய புராணமெல்லாம் நடந்ததா இல்லை கற்பனையா, இதுக்கு என்னமாவது வரலாற்று சான்றுகள் இருக்கா, பெரிய புராண நாயன்மார்கள் வைராக்கியமாக இருந்தாங்களா, இன்றைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு, அதை நம்ம பயன்படுத்த முடியுமா முடியாதா, மூவர் தமிழ் எப்படி இருக்கு, திருவாசகம் எப்படி, திருக்கோவையார் எப்படி, கந்த புராணம் எப்படி, சைவ சித்தாந்தம் எப்படி, இவ்வளவு செய்திகள் நான் இங்கே சொல்ல போறேன்.
சரி, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அதற்கு முன்ன அறிமுகமாக, நீங்கள் ஒரு வணிகத்துறையிலேயே
பேராசிரியராக
கடமையாற்றியிருக்கிறீர்கள். வணிகத்துறையிலேயே 4 நூல்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள். அப்படியான பின்னணி கொண்ட நீங்கள் இப்படியான சொற்பொழிவுகள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அதை யார் தூண்டியது?
அது இளமையிலேயே வந்தது. பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் என்று அழகப்பா கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர், பெரிய தமிழ் பேரறிஞர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் இன் சங்கம் லிட்ரேச்சர் என்று ஆய்வு செய்தவர், வள்ளுவத்தை அருமையாக தமிழில் கொடுத்தவர், அவர் என்னுடைய பேராசிரியராக என்னுடைய கடவுள் திருவருளால் எனக்கு வந்து வாய்த்தார். அழகப்பா கல்லூரியிலே நான் பிகாம் படித்தேன், காரைக்குடியிலே. அப்போ அவர் மத்தியானம் என்னை கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டு, நீ சாப்பிட்ற நேரம் போக மற்ற நேரம் மத்தியானம் என்ன செய்வேன்னு கேட்பார். நான் சும்மா தான் உட்கார்ந்திருப்பேன்னு சொல்லுவேன். என்னுடைய அறைக்கு வான்னு கூப்பிடுவார். என்னை நிற்க வச்சு, நலவன்பாப் சொல்லு, நாலடியார் சொல்லு, திருவாசகம் சொல்லு, உனக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னார். நாலடியாரில் ஒரு 200 பாட்டு ஒப்பிச்சே, மொத்தம் 400 பாட்டு அது. திருவாசகம் மொத்தம் 658 பாட்டு, அதில் 400 பாட்டுக்கு மேலே அவர்கிட்ட ஒப்பிச்சேன். அப்போவெல்லாம் பரிசு கொடுத்தார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் ஆர்வம் ஒரு பக்கம் வந்தது, ஒரு பக்கம் வணிகவியல், இன்னொரு பக்கம் தமிழ், இந்த ரெண்டும் சேர்ந்து வளர்ந்தது. காரைக்குடி கம்பன் கழகத்திலே 1962 மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் கம்பனுடைய அன்பர்கள் பல பேர், பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம், எஸ் ராமகிருஷ்ணன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மாப்போ சி ப ஜீவானந்தம், இவங்கள்லாம் பழக ஆரம்பிச்சேன் இவங்களோட. அது நான் பெற்ற பெரும் பேர். சா கணேசன் தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் இவ்வளவு பேரும் கம்பன் கழகத்தில் பேசுவாங்க. நான் அதை கேட்பேன், அப்புறம் நானும் கொஞ்சம் பேசத் தொடங்கினேன். கவியரசு கண்ணதாசனோடு பழக்கம் ஏற்பட்டது, கிருபானந்த வாரியாரோடு பழக்கம் ஏற்பட்டது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கவியரங்கங்களுக்கு மேலே பங்கெடுத்து கொண்டும் தலைமை ஏற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் சென்று என்னுடைய பணியை செய்திருக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனா, வயிற்றுக்கு காமர்ஸ், மனசுக்கு தமிழ். என் வாழ்க்கை இதுதான். சோத்துக்கு எனக்கு காமர்ஸ் தேவைப்பட்டது. என்ன, அந்த காலத்தில் தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால எங்கள் தகப்பனார் தமிழ் படிக்காதேன்னுட்டார். நான் தமிழை ஒரு பக்கம் தனியாக படிச்சுக்கிட்டேன். நான் விட்டாலும் தமிழ் என்னை விடுவதாக இல்லை.
திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை குறிப்பிட்டீர்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன் இந்த கதா காலட்சேபம் என்பது பிரபலமாக இருந்தது.
ஆமாம்,
இப்பொழுது தொலைக்காட்சிகளில் கூட அப்படியான நிகழ்ச்சிகள் அல்லாமல் சமய உரைகள் தான் நடக்கிறது. அந்த மாற்றம் அதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்?
முந்தி கதாகாலட்சேபம்னா அவங்களுக்கு இசையும் தெரியும் இயலும் தெரியும். வாரியார் சுவாமி அருமையா பாடுவார். 10,000 பாட்டுக்கு மேல அவருக்கு பாடம். பேசுவார், பாட்டை சொல்லுவார், பாடுவார். அப்படி பாடுற பொழுது இசையோட பாடுவார். மிருதங்கக்காரர் வயலின்காரர் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்னபடிக்கு பாடுவார். அதெல்லாம் அப்போ இருந்தது. இப்போ பின்னால காலங்கள் செல்ல செல்ல இசை தனியாக போயிடுச்சு. ஒரு பக்கம் தனியா கச்சேரி, ஒரு பக்கம் சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவாளர் இருக்கிறாரே, நீங்க என்னை மன்னிக்கணும், இந்த காலத்தில் பெரும்பகுதி சொற்பொழிவாளர்கள் போதுமான அளவுக்கு படித்து விட்டு வருவதில்லை. இப்ப நான் ஒரு பாடல் படிச்சுட்டா உடனே அதை பத்தி பேச நினைக்கிறேன். வாரியார் சுவாமி 10,000 பாட்டுக்கு மேல படிச்சதுக்கு அப்புறம் தான் பேச தொடங்கினார். அதனால அவரால் மட மட மடன்னு மனதிறந்த வெள்ளமா திருப்புகள், கந்தபுராணம், கம்பராமாயணம் எல்லாம் பாட முடியும், பேச முடியும். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், வெறும் சொற்பொழிவோட நிறுத்திக்கிட்டோம். அதுக்கு மேல நமக்கு முடியல. இசை தெரியாது, இயல் தெரியும், அதுலயும் முழுக்க தெரியாது. பாட்டுக்களை கூட முந்தி சொன்ன அளவுக்கு இப்ப யாரும் சொல்றதில்லை. என்ன பாட்டை நான் பாடம் பண்ணத்தானே சொல்ல முடியும். அதனால வெறும் வசனமா போனதுனால நம்ம கேட்கிறவங்களும் குறைந்து விட்டார்கள். சுருக்கமா சொல்ல போனா இப்போ நமக்கு அந்த பழைய காலத்திலே இருந்த, அந்த வாரியார் காலத்திலே இருந்த வரவேற்பு இப்பொழுது குறைந்து விட்டது.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். பெரிய புராணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் ஐயா.
ஆமா,
நீங்கள் அதை தலைப்பாகவும் சொன்னீர்கள். அதாவது அது நடந்ததா, அதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கிறது. அதுல ஒரு கதையை எடுத்துக்கொள்வோம்.
சொல்லுங்க.
பிள்ளைக்கறி சாப்பிட்டது.
ஆஹா, அருமையான கதை, சொல்லுங்க ஐயா.
நான் என்ன கேட்க வந்தேன் சொன்னால், இப்பொழுது இந்தியாவிலே மாட்டுக்கறி சமைப்பதையோ சாப்பிடுவதையோ தேச விரோதமாக
பார்க்கிறேன்.
ஆனால் சமய நூல்களிலே இப்படி சிறு தொண்டர் பிள்ளைக்கறியை சமைத்து கடவுளுக்கே படைத்தார், கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு வேட்டையாடி படைத்தார், அப்படி எல்லாம் கதைகள் இருக்கும் பொழுது விலங்குகளை வன்முறை செய்யக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்கு, அதற்காக மனிதனை வதைப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது நம்ம வந்து அவங்களுடைய பக்குவத்துக்கு போக முடியாது. கண்ணப்ப நாயனார் ஒரு பன்றி மாமிசத்தை வச்சாருன்னா கண்ணை தோண்டி அப்புற அளவுக்கு பக்தி வருமானால் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு அவ்வளவு பக்தி கிடையாது. அதே மாதிரி பிள்ளைய கரிசமிக்கிற அளவுக்கு நமக்கு திருத்தொண்டு இருக்குமானால் நம்ம அதையெல்லாம் செய்யலாம். நம்ம அதுல மட்டும் அவங்களை ஒப்பிடுறோமே தவிர அவங்களுடைய பக்தியிலையும் அவங்களுடைய ஆர்வத்திலையும் நம்ம சமமா இருக்கணும்னு நினைக்க போறது இல்லை, நினைக்கல. இன்னும் ஒன்னு என்ன தெரியுமா, ஒரு பொதுவான விதி உண்டு. நான் சாப்பிடுற எதையும் கடவுளுக்கு வைக்கலாம். இதுதான் பொது விதி. நான் மாமிசம் சாப்பிடுறதா இருந்தா கடவுளுக்கு மாமிசத்தை வைக்கலாம். நான் மாட்டுக்கறி சாப்பிடுறவனா இருந்தா கடவுளுக்கு மாட்டுக்கறி வைக்கலாம். ஆனா என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டை பொறுத்த மட்டில் அது நமக்கு கடவுள் மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஏன் தெரியுமில்ல, குழந்தைய பெற்ற தாய் கூட சமயத்திலே அழகு போயிரும்னு பால் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பசுமாடு எல்லாருக்கும் பால் கொடுக்குது. மாணிக்க வாசக சாமி பாடுவார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே, கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, கண்ணுக்குட்டியோடு கூடிய பசுமாடு மாதிரி நான் நினைத்து உன்னை நினைந்து உருக வேண்டும்னு கேட்பார். அதனாலே அந்த பசுவுக்கு நம்ம உயர்ந்த இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதை விட்டுறதுன்னா நமக்கு மனசு கஷ்டப்படுது. அதனாலதான் அது வேண்டாம் என்று அந்த பெருமக்கள் சொல்கிறார்கள். பொதுவாக பசு வந்து கடவுளுக்கு சமானம். என்ன பால் கொடுத்து நம்மளை காப்பாத்துதே, அதனாலே அந்த பசுவை வெட்டுவது அவளது சரியல்ல என்று எண்ணக்கூடிய பெருமக்கள் அதை கூடுமான வரைக்கும் தடை செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள்.
சரி, அது குற்றம் சாட்டி மனிதர்களை வதைக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி.
இல்லை, மனிதன் கொள்கைகள் நல்லா தான் இருக்கும், மதம் சிறந்தது, மதவாதிகள் தான் தவறு செய்கிறார்கள். கொள்கைகள் சிறந்தவை, அந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டு சில பேர் அதை தங்கள் சொந்த சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவளது பாராட்டத்தக்கது அல்ல, அது கண்டிக்கத்தக்கதும் அல்ல. என்ன, அவங்க மனசு அப்படி நில. அதனால அதை பத்தி நம்ம அதிகம் பேச முடியாது.
சரி, நீங்கள் ஆற்றுகின்ற சொற்பொழிவுகள் தமிழ் சார்ந்த சமய படைப்புகள். தமிழும் சமயமும் சேர்ந்துதான் இருக்க வேண்டுமா?
சந்தேகமே கிடையாது. சமய நூல்கள் தமிழில் சங்க காலத்திலே தொடக்கம். சங்க காலத்தில் 15 மேல்கணக்கு 15 கீழ்கணக்குன்னு சொல்லுவார்கள். முதல்ல காலத்தினால் முற்பட்டது 15 மேல்கணக்கு, அதில் 10 பாட்டு 8 தொகை. அதில் காலத்தினால் முற்பட்டது 10 பாட்டு, அதில் முதலில் வைக்கப்பட்டது ஒரு சமய நூலான திருமுருகாற்றுப்படை. அங்கே தொடங்கி நம்முடைய கடவுள் வாழ்த்து செய்யுள், குறுந்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள், பரிபாடல், பரிபாடல்ல முருகனுக்கும் மதுரைக்கும் கள்ளழகருக்கும் நிறைய பாட்டுக்கள். அதுக்கப்புறம் பின்னால தேவார காலம், திருவாசக காலம், அதுக்கப்புறம் வந்த புராணங்கள். ஆக நீங்க சமயத்தை விட்டுட்டு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவ்வளவு பாட்டு, சமயத்தை விட்டுட்டு தமிழை படிக்க போனா தமிழில் 20% தான் படிக்கலாம், 80% நாம் இழந்து விடுவோம். அதனால் தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதவை, தமிழும் வைணவமும் பிரிக்க முடியாதவை. இன்னும் சொல்ல போனால் கிறித்தவம் அந்த நூல்களும் தமிழில் இருக்கு. சமணர்கள் எவ்வளதோ நூல் கொடுத்துருக்காங்க. சமணர் கொடுத்த நாலடியார், ஏன் ஆரம்ப சிலப்பதிகாரமே இளங்கோவடிகள் சமணர் தானே, சீத்தலை சாத்தனார் பின்னாலே வந்தவர். அதனால நீங்க சமயத்தை விட்டுட்டு தமிழை பிரிக்க முடியாது. அது எந்த சமயமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை.
நான் சமயம் என்று கேட்கவில்லையே, சைவமும் தமிழும் பிரிக்க முடியாது சொல்கிறார்.
அது ரொம்ப அதிகம். ஏன்னா மற்ற சமய நூல்களை விட சைவ சமய நூல்கள் தமிழ்ல ரொம்ப அதிகம். என்ன, இந்த சித்தாந்தங்கள் பூரா 14 சாத்திரங்களாக தொகுத்தது தமிழ். 14 சாத்திரம் சைவ சித்தாந்தம். உலகத்திலே உள்ள எல்லா சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் காட்டிலும் மிக சிறப்பானது, கெட்டிக்காரர்களால் உருவாக்கப்பட்டது சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஜி யு போப் சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, ஜி யு போப் சொல்லியிருக்கார். அதனால நீங்க ஒரு பக்கம் தமிழ் அழகு, ஒரு பக்கம் சிவபெருமானுடைய பெருமை, ஒரு பக்கம் முருகனுடைய பெருமை, ஒரு பக்கம் சித்தாந்தத்தினுடைய சிறப்பு, இவ்வளவும் சேர்ந்ததுனாலே தமிழும் சைவமும் பிரிக்க முடியாதவை. பொதுவா எங்க வீடுகளில் அந்த காலங்களில் அந்த பக்கத்தில் தமிழ்நாட்டில் வெளியில எழுதி போட்டு வைப்போம், சைவமும் தமிழும் தலைத்து இனிது ஓங்குக. அதுதான் மோட்டோ. சைவமும் நல்லா இருக்கணும், தமிழும் நல்லா இருக்கணும். சைவத்தில் பற்றி ஒன்று உங்களுக்கு தெரியுமோ, நீங்கள் எந்த மதத்தில் போய் எதை கும்பிட்டாலும் அது எங்கள் சிவபெருமான் கிட்டத்தான் வரும் அப்படிங்கிறது சைவ நம்பிக்கை. அதனால சைவர்கள் மற்றவங்களை மதம் மாற்ற ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மதம் மாறவும் கூடாது, மதம் மாற்றவும் கூடாது. இதுதான் சைவர்கள். அவங்களுக்கு பழக்கம் என்ன, யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருகுவர். நீ யாரை கும்பிட்டா என்ன, எல்லாம் கடைசி எங்க சிவபெருமான்றதான் வரும். அந்த நம்பிக்கையினாலே சைவ பெருமக்கள் தமிழ் நூற்களை ஆதரித்தார்கள். சைவ சித்தாந்தம் தமிழ்ல வந்தது. ஏன், 3000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட திருமூலர் திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தத்தை 4 வரியில சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டார்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். உங்களை பற்றி சரி சொல்லுங்களேன். உங்களுக்கு மூன்று குழந்தைகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
ரெண்டு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய மூத்த மகன், அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தார். அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வியட்நாமில் பெரிய வேலையில் ஒரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். அவருடைய 38 வயசில் இறந்து போயிட்டார். இப்போ அவர் இல்லை. அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் எங்கூட இருக்கிறாங்க. இப்போ அவர் மனைவி, என்னுடைய மருமகள், எங்க வீட்டையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. மதுரையில் என்னுடைய மனைவி இறந்து 19 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு சந்நியாச வாழ்க்கை. எனக்கு தமிழும் சைவமும் தான் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் என் ரெண்டு பக்கத்திலும் இருந்து எனக்கு பேராற்றலை தருகிறார்கள். அதனால தான் அது மூத்தது. ரெண்டாவது எனக்கு ஒரு பெண் குழந்தை. அவளை பாண்டிச்சேரியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த திரைத்துறையில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவருடைய மகள் வயிற்று பேரனுக்கு கொடுத்துருக்கு. அவருடைய பேரன், அவங்க அம்மா கல்யாணம் தான் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடத்தினார் செட்டியார். அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். ஒரு பொண்ணு இப்போ MBBS முடிக்கிறா, இன்னொரு பொண்ணு ஆர்கிடெக்சர் முடிக்க போறா. அவங்க சொந்த தொழில் பண்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன். அந்த பையன் ஷார்ஜாவில் இப்போ நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பையனும் பொண்ணும். அந்த பொண்ணுக்கு வயசு 12 வயசு, பையனுக்கு 10 வயசு. ஆக இந்த 3 பேர். நான் நாடு நாடா ஊர் ஊராக போயிருக்கிறேன். எல்லா ஊர்லையும் என்னை மதித்து எனக்கு சாப்பாடு போடுறாங்க. தமிழ் என்னை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சிருக்கு. நான் படித்த வணிகம் என்னை காப்பாற்றியதை விட தமிழ் இப்போ ராஜோபச்சாரம் பண்ணுகிறது. இல்லைன்னா நான் இன்னைக்கு சிட்னியில் வந்து இந்த வானொலியில் நான் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டேன். இது தமிழ் கொடுத்த பிச்சை.
உங்கள் வீட்டின் பெயர், அதன் பின்னணி?
திருவாசகம். எங்க வீட்டுக்கு நான் இப்போ ஒரு வீடு 10 வருஷத்துக்கு முன்னால கட்டினேன். அதுக்கு முந்தி கட்டின வீட்டுக்கு பேரே வைக்கல. இந்த வீட்டுக்கு திருவாசகம்னு பேர் வச்சேன். ஏன்னா எனக்கு திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. மற்றது தேவாரம் கடவுளை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை கடவுளையே எழுதி பார்த்தார். நமக்கு துன்பம் வர்ற பொழுது திருவாசகம் படித்தா சந்தோஷமா இருக்கும். இதை எப்படி சொல்றேன் தெரியுமா? என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார், அதை அப்பவே சொன்னேன் உங்களுக்கு, தமிழ்ல பெரிய பேராசிரியர், ரொம்ப தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், மனத்துக்கண் மாசில நாதல் அப்படி வாழ்ந்தவர். பொய் சொல்லா மாணிக்கம்னு அவருக்கு பேரு. ஒரு பொய் கூட சொல்ல மாட்டார். அப்படி வாழ்ந்த ரொம்ப பெரியவர். அவர் எழுதுறார் ஒரு முறை, ராத்திரி நான் தூங்குவேன், 70 வயசுல எழுதுறார், ராத்திரி நான் தூங்குவேன், கெட்ட கனவா வரும், என்னடா இப்போ இப்படி கெட்ட கனவு வருதே, முழிச்சுக்குவேன், விபூதியை பூசுவேன், ஒரு திருவாசகம் சொல்லுவேன், ஒன்றும் போதானா ஏனை உய்ய கொண்ட நின்கருணை, இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய், எண்டோள் முக்கன் எம்மானே. திருவாசகத்தை சொல்லுவேன், படுப்பேன், தூங்குவேன், நிம்மதியா தூங்கிடுவேன். அவர் சொல்லி கொடுத்தார் எனக்கு திருவாசகம். அப்போ அது எங்க அப்பா அந்த காலத்தில் மர்ரே ராஜம் பதிப்பு, 1 ரூபா பதிப்பு திருவாசகம் 1957 வாங்கி கொடுத்தாங்க. என் தம்பி ஒருத்தர், அவர் ஒரு IAS ஆபீசர், இந்தியாவில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பெரிய ஆளாக இருந்தவர். இப்போ அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். பிரதமருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர் இந்திய நாட்டில். அவருக்கும் திருவாசக ஈடுபாடு உண்டு. ரெண்டு பேரும் மாலையில் விளக்கேற்றி வச்சுட்டு தினம் ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் திருவாசகம் படிப்போம். 51 பதிகம் இருந்தா 60 நாளைக்கு அதை படிப்போம். இப்படி பலமுறை படித்ததுனால திருவாசகம் எங்களுக்கு ஊறி போய்விட்டது. துன்பம் வந்தா திருவாசகம் படிச்சா விட்டு போயிடும். ஏன்னா நான் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சவன். மனைவி இறந்து, குழந்தை இறந்து, அப்பா அம்மா இறந்து, எல்லா நேரத்திலையும் அவர்களையெல்லாம் திருவாசகம் படிச்சுத்தான் தூக்கி விட்டேன். எப்ப போனாலும் திருவாசகம் படிச்சுத்தான் அவங்களை தூக்கி விட்டது. ஏன்னா ஆன்மாவுக்கு இங்கே மட்டும் இல்ல, இறப்புக்கு பின்னாலும் துணையாயிருப்பது திருவாசகம். பகவான் ரமணர் பேசுகிறார் இதை. அந்த மாதிரி வாழ்க்கை. ரமணருடைய அம்மா இறந்த பொழுது பகல் முழுக்க அவர் திருவாசகம் படித்தார். இறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட சொன்னார். எல்லாரும் அதெப்படி சவம் கிடக்கிற பொழுது சாப்பிடக்கூடாது, இல்லை திருவாசகம் படிச்சு விட்டா தீட்டு கிடையாது, வாங்கோ சாப்பிடுவோம்னார். திருவாசகம் அப்படிப்பட்ட நூல். ஜியு போப்புக்கு தெரிஞ்சது கூட நம்மளுக்கு தெரியாம போச்சு. நான் நினைக்கிறது தாமரை பூவுக்கு கீழே தவளை இருக்கும், தவளைக்கு தாமரை தேன் தெரியாது. எங்கிருந்தோ வந்த வண்டு தேனை சாப்பிட்டு போயிடும். ஜியு போப் எங்கிருந்தோ வந்த வண்டு சாப்பிட்டு போயிட்டாரு. நம்மளாம் தவளையா கீழே உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால திருவாசகம் ஈடுபாடு, வீட்டுக்கு பெயர் திருவாசகம், என் மருமகள் மகள் எல்லாருக்கும் ஈடுபாடு. 1981 ஒரு வீடு வாங்கினேன், அப்போ திருவாசகம் முற்றோதல் பண்ணினேன். இப்பவும் கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேல பல முற்றோதல்கள் மதுரையிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, கோலாலம்பூர்லையும் சிங்கப்பூர்லையும் கூட அந்த திருவாசகம் முற்றோதல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சுருக்கமா சொல்ல போனா திருவாசகம் என் உயிர் நூல், உணர்வு நூல்.
நீங்கள் கோலாலம்பூர், சிங்கப்பூர் என்று சொன்னீர்கள், அப்படி பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிறீர்கள். இந்த நாடுகளிலே நீங்கள் சந்தித்த தமிழர்கள், நீங்கள் சொற்பொழிவாற்றிய நிகழ்ச்சிகள், அதிலே உங்களை மிகவும் கவர்ந்த நாடு அல்லது இடம் என்று சொன்னால்
சிங்கப்பூர். சிங்கப்பூர் ரொம்ப அற்புதமான மக்கள், நல்ல படித்த மக்கள், ஆனா கூட்டம் ரொம்ப வராது. சொற்பொழிவுக்கு 100 வந்தா பெரிய காரியம், ஆனா 100 தரமான ஆட்கள். நாங்க அந்த காலத்தில பக்த கோடிகள்ங்கிறது, ஒரு ஆளு 1 சமானமா அந்த மாதிரி கேட்பார்கள். அது முக்கியம் இல்லை, அவங்க வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போவார்கள். இன வேறுபாடு இல்லாமல், அதான் ரொம்ப முக்கியம். அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அந்தணர்களாயிருப்பார்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்களாயிருப்பார்கள், நாடார்களாயிருப்பார்கள், அதை பத்தி கவலையே கிடையாது. என்னை அழைத்து கொண்டு போய் காலையில் அவங்க வீட்டுக்கு என்ன டிஃபன் முடிச்சுட்டு நான் அங்கே போயிடணும். போனா அவங்க சொந்தக்காரங்க 50-60 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஐயா, இன்னைக்கு பாரதியாரை பத்தி 1 பேசுங்க, இன்னைக்கு திருவாசகத்தை பத்தி பேசுங்க, இன்னைக்கு பட்டினத்தாரை பத்தி பேசுங்க, இன்னைக்கு தாய்மானவரை பத்தி பேசுங்க. பேச வச்சு மத்தியானம் அந்த 50 பேருக்கு அவங்க சாப்பாடு போட்டு எனக்கு மரியாதை எல்லாம் பண்ணி நிறைய பணமும் கொடுத்து மதிப்பும் கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து இதெல்லாம் பண்ற ஊர் சிங்கப்பூர். நான் 1993 முதல்ல போனேன் சிங்கப்பூர் திருமறை மாநாட்டுக்கு. என்ன கூட்டிக்கிட்டு போனவர் டாக்டர் கருணாநிதி. அவர் அழகா சொன்னார், நம்ம முதல்ல வந்திருக்கிறீங்க, நீங்க வேயுறு தோழி பங்கன் என்ற கோளறு பதிகத்தை படிப்போம்னார். அதுல மொத்தம் 11 பாட்டையும் அவரும் சேர்ந்து பாடினார். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 முறை சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டேன். என்னை அந்த பெருமக்கள் ரொம்ப அவங்க ஊர்ல ஒருத்தராய் மதிக்கிறார்கள். அவங்க ஊர் அமைச்சர் ஒருவர், சண்முகம்னு பேரு, அவர் என்பால் ரொம்ப பிரியமுள்ளவர், ரொம்ப மதிப்பு உள்ளவர். இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த பிச்சை, எனக்கு தகுதி கிடையாது. ஆனா கடவுள் எங்கேயோ கொண்டு உட்கார வச்சு ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் பேச வைக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவன் என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு இந்த பேச்சு நின்று போயிடும்.
நீங்கள் நிறுத்தாவிட்டாலும் நான் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஐயா. இந்த
மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
உங்களது குறுகிய கால பயணத்திலும், நீண்ட சொற்பொழிவு ஆற்ற வந்திருந்த வேளையிலும், நிகழ்ச்சி கூடம் வரைக்கும் வந்து நீண்ட நேரமுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி.
நன்றி, நன்றி. எல்லா நேயர்களுக்கும், இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும், பொருந்திய தேசும் புகழும் பொறையும், திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.